நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சிட்னி பெருநகரில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடந்து வரும் துப்பாக்கிச் சூடுகளும் படுகொலைகளும் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் இதற்கான காரணத்தையும் வரலாற்று பின்னணியையும் விளக்குகிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப நம்ம இந்த ஒரு கிரைம் ஸ்டோரி பத்தி பேச போறோம் இல்லையா, இப்ப சிட்னியில நடக்கிற கொலைகள் பத்தி இல்லையா. இப்ப குறிப்பாக வந்து இப்ப சிட்னில கிராண்ட்வில் பகுதியில சமீபத்தில் நடந்த படுகொலை வந்து பரபரப்பாக பேசப்படுது இல்லையா. இப்ப இத பற்றி நாம இந்த படுகொலைகளை பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட்வில் பகுதியில் நடந்த கொலையை பற்றி சொல்லுவோமே, அதுக்கு பின்னணி என்ன, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன்.
மே மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை இரவு பரமட்டாவுக்கு நகருக்கு மிக அண்மையில் உள்ள உணவகங்களுக்கு மிக பிரசித்தமான கிராண்ட்வில் பகுதியில் மக்கள் சந்தடிமிக்க நேரமாகிய பிற்பகல் 5 அளவில் பிரதான சர்ச் ஸ்ட்ரீட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக பல வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன. டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் ஒன்றும் அவற்றோடு வந்து கொண்டிருந்தது. அதில் முன் ஆசனங்களில் இருவரும் பின் ஆசனத்தில் இருவரும் இருந்தார்கள். டொயோட்டா ஹைலக்ஸ் சிக்னல் லைட்டில் நின்றபோது அதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த வாகனம் ஒன்று இந்த டொயோட்டா ஹைலக்ஸுக்கு சமீபமாக வந்து நின்றது. அதில் இருந்த துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் காரின் ஜன்னல் வழியாக துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். இதில் டொயோட்டா ஹைலக்ஸில் முன் ஆசனங்களில் இருந்த இருவரும் காயமடைந்தார்கள். சாரதிக்கு அருகில் இருந்தவரின் தலையை துப்பாக்கி சூடு துளைத்தது. சாரதியும் சுடப்பட்டார். இருவரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு செல்லப்பட்டார்கள். தலையில் சூடுபட்டவர் 2 பின்னர் இறந்து விட்டார். ரைசல் இறந்தவர் 32 தாவூத் சக்காரியா என்றும் அவர் அலமெடைன் என்ற அண்டர் கிரவுண்ட் கிரிமினல் கேங் பாதாள உலக குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவரை கொல்ல 3 முன்பும் சிலர் முயன்றிருக்கிறார்கள். ரைசல் பிரைட்டன் லேசன்ஸ் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றதாகவும் அவர் இதில் காயமடையவில்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவரது சகோதரரும் மோசமான குற்றச் செயல்களோடு தொடர்புடையவரும் என்று கருதப்படுகிற மசூட் சக்காரியா சென்ற வருடம் துருக்கியில் கைது செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இவர் தனது எதிரியான ஹம்சே என்பவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு துருக்கிக்கு தப்பியோடி தலைமறைவாக இருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சக்காரியா சகோதரர்கள் சிட்னியில் அலமெடைன் குற்ற கும்பல் குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஆவார்கள். அலமெடைன் குடும்பத்தின் பலர் லெபனானில் இருப்பதாகவும் அதன் தலைவரான ரஃபாட் அலமெடைனும் சிட்னியில் ஹம்சே மீதியான கொலை முயற்சி தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மே 25 ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தின் போது டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்தை ஓட்டி வந்தவர் சிட்னியில் உள்ள கிரிமினல் லாயரும் இந்திய வம்சாவளி ஆஸ்திரேலியருமான சில்வன் சிங் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவரது கை மற்றும் காலில் ஏற்பட்டுள்ள துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காரில் பின் ஆசனத்தில் இருந்த சமிஜாமின் ஹசாரி மற்றும் லெவி விட்டுகவாலு ஆகிய இருவரும் காயமடையவில்லை. அசாரியும் அலமடைன் குற்ற கும்பலுடன் தொடர்பு உடையவர் என்றே சொல்லப்படுகிறது. அசாரியே துப்பாக்கிதாரியின் பிரதான இலக்காக இருந்திருக்க வேண்டும் என்று கூட சொல்லுகிறார்கள். போலீசார் இவர்களை மறுநாள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இருவரும் நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரில் இருந்த 4 குறிவைத்தே தாக்குதல் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப பொதுமக்கள் நிறைந்த ஒரு சந்தடிமிக்க அந்த நேரத்துல அந்த இடத்துல இப்படி துப்பாக்கி சூடு நடந்திருப்பது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, அபூர்வமான ஒன்று இல்லையா.
இதற்கு முன்னர் இடம்பெற்றுள்ள இப்படியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடு இரவில் மக்கள் சந்தடி இல்லாத இடங்களிலே நடந்திருக்கின்றன. மக்கள் சந்தடி மிக்க நகர்பகுதியில் பிற்பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாகவும் சாலை முழுதும் உடைந்த கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்ததாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் மக்கள் நடுத்தெருவில் இறங்கி பீதி காரணமாக ஓடத் தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வாகன நெரிசல் ஏற்பட்டதால் போக்குவரத்தும் தடைபட்டு பெரும் அமளி துமளியும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ராங் டைம் ராங் பிளேஸ் என்று சொல்வார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் பிழையான இடத்தில் பிழையான நேரத்தில் இருந்த அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் சில வேளைகளில் கொல்லப்படுவதும் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் நிகழ்ந்த சொற்ப நேரத்தில் அயலில் உள்ள மெரிலேண்ட்ஸ் பகுதியில் ஒரு கார் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்திலேயே துப்பாக்கிதாரிகள் வந்திருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகிறார்கள். அதே வேளையில் வூட் பார்க், வின்ஸ்டன் ஹில் ஆகிய பகுதிகளிலும் இரண்டு வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாகனங்கள் துப்பாக்கி ஏந்திய நபர் தப்பியோட உதவி இருக்க வேண்டும் என்றும் கருதப்படுகிறது. ரேசு
சத்யநாதன், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இங்கிலீஷ் படங்கள்ல வர்ற மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்ப கடந்த சில வாரங்களாகவே இப்படி சிட்னில வந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அடுத்தடுத்து இடம்பெறுகின்றனவே, இல்ல அப்படி இல்லையா?
ஆமாம். கடந்த செவ்வாய் அன்று சிட்னியில் கொண்டல் பார்க் என்ற இடத்தில் 23 வயதான பிளமர் ஜான் வர்சாசர் என்பவர் அவரது வீட்டின் முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதில் அவர் எந்த குற்ற பின்னணியும் உள்ளவர் அல்ல. ஆனால் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி என்று சொல்லப்படுகின்ற துப்பாக்கி ஏந்தியவர்கள் பிழையான நபரை கொன்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் வேலை முடித்து 10:30 வீட்டுக்கு திரும்பிய போது களவெடுக்கப்பட்ட டொயோட்டா கொரல்லா வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அவரை அவரது டிரைவ்வேயில் வைத்து 10 சுட்டிருக்கிறார். இறந்த ஜான் வசாஸ் உடலை சரமாரியாக குண்டுகள் தொலைத்திருக்கின்றன. இவர் தான் உண்டு, தனது வேலை உண்டு என்று இருந்த அப்பாவி இளைஞன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்த சொற்ப நேரத்தில் டொயோட்டா கொரலா வகை கார் ஒன்று ஃபேர்ஃபீல்டு பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு எனோரா பகுதியில் 29 வயதான நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ட்ரக் ஒன்றை செலுத்தி கொண்டிருக்கும் போது 11:30 அளவில் அவரது வண்டியின் முன் மற்றொரு வாகனத்தை நிறுத்திய ஒருவர் அவரை பல முறை சுட்டிருக்கிறார். சுடப்பட்ட ட்ரக் டிரைவர் குற்ற பின்னணி உடையவர் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்பு லெக்சஸ் மற்றும் ஜீப் வகை கார்கள் இரண்டு கிராண்ட்வில் மற்றும் செஸ்டஹில் பகுதிகளில் இயக்கப்பட்டிருக்கின்றன. வயிற்றிலும் கையிலும் துப்பாக்கி காயங்களுடன் ட்ரக் சாரதி லிவர்பூல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இம்மாதம் 10 28 வயதான நபர் ஒருவர் மாஸ்ஃபீல்டு வில்கா ஸ்ட்ரீட்டில் நின்று கொண்டிருந்த போது காலை 1 அளவில் காரில் வந்த ஒருவர் அவரை சுட்டிருக்கிறார். அவர் காயமடையவில்லை, ஆனால் துப்பாக்கி ரவை அயல் வீடுகளை தாக்கி இருக்கிறது. துப்பாக்கிதாரி வந்த BMW கார் கிராண்ட்வில் பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ரவை ஒன்று 1 தொலைவில் உள்ள நார்த் ரைடு பகுதி வீட்டின் ஜன்னலை தாக்கியதாகவும் ஒருவரும் காயமடையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப சிட்னியை பொறுத்தளவுல அண்மை காலமாக இப்படி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இல்லையா?
ஆமா.
இப்ப நீங்க இந்த வரலாறை பாத்தீங்கன்னா, இப்ப 2000 கால பகுதியில அதன் பின்னர் 2010 வரையும் கூட இப்படியான பல துப்பாக்கி சுடுற சம்பவங்கள் சிட்னியில நடந்துள்ளன இல்லையா? இப்ப அப்படி ஒரு 2010 இப்ப ஒரு 10-15 ஆண்டுகளாக பெரிய சம்பவங்கள் இல்லாம திரும்பவும் வந்து இது மாதிரியான அதிகமான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்கின்றனங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும்போது, இன்னொரு விடயம் எப்படின்னா இது வந்து சிட்னியோட மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் தான் அதிகமா நடக்க, அதுக்கு என்ன காரணம்?
2 முன் இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்தன. ரைசல், நீங்கள் சொல்வது போல பொதுவாக குற்ற பின்னணி கொண்ட கும்பல்களுக்கிடையே ஏற்படும் அதிகார மற்றும் வர்த்தக போட்டிகள் காரணமாகவே இப்படியான சம்பவங்கள் நிகழ்கின்றன. இந்த கும்பல்கள் போதை மருந்து கடத்தல், விநியோகம், வன்முறை, அச்சுறுத்தல், மணி லாண்டரிங் என்ற தவறான வழியில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை சட்டரீதியான அமைப்புகளில் முதலீடு செய்தல், சட்டவிரோதமான ஃபயர் ஆர்ம் துப்பாக்கி விற்பனை போன்றவற்றில் ஈடுபடும் கும்பல்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் பலர் 2010 காலப்பகுதியில் கொல்லப்பட்டார்கள், பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆகவே இப்படியான சம்பவங்கள் குறைவடைந்தன. ரைசல், இப்படியான கும்பல்கள் சமீப காலமாக மீண்டும் தலையெடுத்திருக்கின்றன. அவர்களுக்கிடையான கேங்ல் அண்ட் ஓர் என்ற காரணமாகவே இப்போது இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ரைசல், 2010 இப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்த பிரதர்ஸ் ஃபார் லைஃப் அமைப்பிற்கும் இப்போது தலையெடுத்துள்ள அலமடைன் நெட்வொர்க் அமைப்பிற்கும் தொடர்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இந்த கும்பல்கள் தங்கள் எதிரிகளை சுட்டுக் கொள்கிறார்கள். தங்களுடைய போதை மருந்து தயாரிப்பு, விநியோகம் என்பவற்றோடு தொடர்பானவர்கள் தவறு இழைக்கும் போது அல்லது துரோகம் இழைக்கும் போது, சம்பந்தப்பட்ட பணத்தை தராத போது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான கும்பல்கள் கொலைகளை தாங்களே செய்வதில்லை என்றும், தாங்கள் இதில் சம்பந்தப்படாமல் இருக்க கண்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்ற கூலிக்கு கொள்ளும் கும்பல்களை ஏவிய கொலைகள் செய்யப்படுவதாகவும் இதன் போது அப்பாவி மக்கள் தவறுதலாக கொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு பொது இடங்களில் மற்றும் ரெசிடென்சியல் ஏரியா என்ற மக்கள் வாசஸ்தலங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் இவ்வகை சம்பவங்கள் நடக்கும் போது அயலில் உள்ள அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதாகவும் போலீஸ் அறிக்கைகள் சொல்கின்றன. அதோடு ஒரு கட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் பெறுவது முடியாத காரியம் என்ற நிலை மாறி இப்போது பெருமளவில் துப்பாக்கிகள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் கைகளுக்கு இலகுவாக கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரைசல், ஒரு தகவலின்படி சிட்னியில் 2000க்கும் அதிகமான லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப இந்த மாதிரி சம்பவங்களை வந்து கேள்விப்படும் போது பொதுமக்கள் எழுப்புற ஒரே கேள்வி வந்து அரசு என்ன செய்ய போகுது, போலீஸ் என்ன செய்துட்டு இருக்கிறாங்கிறது இல்லையா? நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசை பொறுத்த அளவுல ஏதோ அதிரடி படை ஒன்று அமைக்கிறதாக செய்தி வருதே, அது பற்றி தகவல் இருக்கா?
நியூ சவுத் வேல்ஸ் போலீஸ் 13 ஸ்ட்ரைக் போர்ஸ்களை அதிரடி படைகளை இணைத்து டாஸ்க் போர்ஸ் ஃபெல்கன் என்ற பெயரில் ஒரு மெகா டாஸ்க் போர்ஸை அமைத்திருக்கிறது. ரைதில் அண்மையில் ஏற்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களை தேடி கண்டுபிடிப்பதும் இப்படியான சம்பவங்கள் இனிமேலும் நடக்காமல் தடுப்பதும் இந்த டாஸ்க் போர்ஸின் பணியாகும். போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாஸ்மின் கேலி கருத்து தெரிவிக்கும் போது இந்த டாஸ்க் போர்ஸ் அமைப்பில் 150 போலீசார் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டத்தையும் ஒழுங்கையும் மதிக்காத தக்ஸ் குண்டர்கள் தங்கள் எதிரிகள் மீது பகை தீர்க்க முயலும் போது அப்பாவி பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த குண்டர்கள் ஒன்று சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் உடல் பிரேத கிடங்கில் போடப்படும் என்றார் அவர். போதை மருந்து விநியோகம் செய்யும் வலைப்பின்னல்களுக்கு இடையேயான மோதல்களே இவை என்றும் அவர்களது திட்டம் முறியடிக்கப்படும் என்றும் டிப்யூட்டி போலீஸ் கமிஷனர் டேவிட் ஹட்சனும் கூறியிருக்கிறார்.
மிக நன்றி சத்யநாதன். நீங்க சொல்ற மாதிரி அல்லது இந்த அரசு சொல்ற மாதிரி இந்த கும்பல் முறியடிக்கப்படும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்கலாம், எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அது நடக்கும் நம்புவோம். மிக்க நன்றி, இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.
நிச்சயமாக, நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.